1863 அந்த புத்தாண்டு தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி. அன்றைய தினம் அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய தலைவராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கையொப்பமிட ஒரு புதிய சகாப்தமே அந்த தேசத்தை பொறுத்த மட்டிலே மலர்ந்தது. அதாவது 1606 ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து கண்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள் அடிமைகளாக இருந்ததையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு திருப்பத்தை அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மாற்றிவிட, ஒரு திருப்பி விட, அதன் மூலமாக அமெரிக்க கருப்பர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கான அந்த சம உரிமை சட்டத்தை அவர் அன்றைய தினம் அமலுக்கு கொண்டு வந்தார். அதனுடைய விளைவாக தான் இன்றைய தினம் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள், அங்கிருந்து வந்தவர்கள், ஒரு காலகட்டத்திலே அடிமைகளாக பாவிக்கப்பட்டவர்கள், இரண்டாம் பட்ச குடிமக்களாக கருதப்பட்டவர்கள் எழுச்சி பெறுகின்ற ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய சரித்திரமும் மலர்ந்தது. இன்றைய தினம் அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய தலைவராக இருக்கின்ற பராக் ஒபாமா அப்படிப்பட்ட ஒரு புதிய வரலாற்றுடைய முத்தாய்ப்பு என்று சொல்லலாம். இந்த சமயத்திலே இந்த நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு காரணம் இருக்கிறார். ஆண்டுதோறும் வருகிறது புத்தாண்டு தினம் என்று சொல்லி தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே, தமிழ் பேசுகின்ற மக்களை பொறுத்த மட்டிலே, ஏன் உலக மக்களை பொறுத்த மட்டிலும் பல்வேறு புத்தாண்டுகள் இருக்கின்றன. நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுகின்றோம். அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி தை மாதத்தை தீர்மானம் செய்தார்கள். சில காலகட்டங்களே சித்திரை மாதத்தை கணக்கிலே எடுத்து சொன்னார்கள். ஆனால் அது வந்து தமிழ் மொழியின் அடிப்படையிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் அவராக கொண்டாடுகின்ற புத்தாண்டு. மேலும் இருக்கிறது கல்வியாண்டு, அதுவும் ஒரு புத்தாண்டு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லி ஒரு புதிய ஆண்டை தொடங்க ஒரு புதிய வகுப்புக்கு செல்கின்ற மாணவ மழலைகள் ஒரு புத்தாண்டாக அதனை பாதமெடுத்து வைக்கின்றார்கள். வாணிபத்திலும் அப்படிப்பட்ட அரசு முறையிலும் இருக்கின்றவர்கள் அந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியை நிதியாண்டு புத்தாண்டு என்று சொல்கின்றார்கள். திருச்சபையை பொறுத்த மட்டிலே அந்த திருவருகை காலமும் ஒரு விதத்திலே புத்தாண்டு தான். அந்த திருவருகை காலையுடைய கனியாக வருகின்ற அந்த குழந்தை பாலகனாக வருகின்ற இயேசுவின் மூலமாக வரலாறு விரிந்து ஒரு புதிய காலகட்டத்தை உருவாக்கியது என்று சொல்லி இவராக நாம் நீட்டிக்கொண்டே செல்லலாம், பல்வேறு குறிப்புகளை எடுத்து காட்டலாம். ஆனால் தெரிகிறது புத்தாண்டு என்று சொல்லி பல்வேறு வகைகளிலே பல்வேறு மக்கள் உலகமெங்கும் கொண்டாடுகின்ற ஒரு பாரம்பரியம் எங்கும் உண்டு. ஆனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லி புத்தாண்டிலே பாதம் எடுத்து வைக்கின்ற சமயத்தில் இந்த விவரத்தையும் நாம் நினைவுக்கு கொண்டு வருவது நலமாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் இந்த சமயத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியினை புத்தாண்டாக அறிவிப்பு செய்த ஆண்டு முதல் நூற்றாண்டிலே 46ஆம் ஆண்டு. அப்படி என்றால் இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருப்பம் கண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக மார்ச் மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடி இருக்கின்றார், அது ரோமை மக்கள். ஆனால் அந்த ஆண்டு 46ஆம் ஆண்டிலே அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியை மாற்றி வைத்து ஜனவரி 1ஆம் தேதியாக மாற்றுவதற்கு ஒரே காரணம், ஆனால் சிறப்பான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனவரி மாதம் ஜானூஸ் என்ற அந்த ரோமை இறையுடைய திருவுளத்தை காரணம் காட்டி அடையாளப்படுத்தி அதன் மூலமாக அர்த்தத்தை கண்டு அழுத்தத்தை கொடுத்து ஜனவரியை மாற்றியிருக்கின்றார். முன்னதாகவும் இருந்தது அந்த ஜானூஸ், அந்த ஜனவரி, ஆனால் மார்ச் மாதம் 1ஆம் தேதியாக இருந்ததை மாற்றி வைத்த சமயத்திலே அந்த காரணத்தை அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். என்ன காரணம்? அந்த ஜானூஸ் அந்த தெய்வத்துக்கு 2 முகங்கள், அதாவது ஒரு முகம் கடந்த ஆண்டை பார்த்தபடி இருக்கும், மற்றொன்று முகம் தலை புதிய ஆண்டை நோக்கியபடி இருக்கும். அதை கடந்து வந்த காலத்தை அலசி பார்க்க, ஆய்வு செய்து பார்க்க அந்த பார்வை தேவை. அப்ப 2013 அந்த 365 தினங்களை எவ்வாறாக கடந்து வந்திருக்கின்றோம் என்று நாம் கணக்கிட்டு பார்க்க, நிதியை பொறுத்த மட்டுமே வரவு செலவு பார்ப்போம், ஆனால் வாழ்வை பொறுத்த மட்டுமே நன்மை தீமையை பார்க்க வேண்டும், அருளை பார்க்க வேண்டும், அதே சமயத்தில் அமாவாசையை பார்க்க வேண்டும். அந்த ஜானுசுக்கு முன்னோக்கி மற்றொரு முகம் இருந்தது. அந்த முகத்தின் மூலமாக ஒரு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும், ஏக்கங்களை நெஞ்சத்திலே தாங்க வேண்டும். அந்த 2014 அந்த 365 தினங்களை 4 பேருக்கு நல்லது செய்வதற்கான முறையிலே அந்த 365 தினங்களை எவ்வாறாக நாம் விரிக்க இருக்கின்றோம், வரலாற்றை மேலும் வீரியப்படுத்தி இருக்கின்றோம் என்ற அந்த லட்சிய கனவுகளை தாங்க வேண்டிய தினம் அந்த புத்தாண்டு. அன்றைய தினமும் அதே சூரியன் அன்றைய தினமும் அதே பகல் இரவு, அன்றைய தினமும் அனைத்து அனுபவங்கள். ஆனால் அன்றைய தினம் அவற்றிற்கெல்லாம் மையமாக அந்த 2014 பற்றிய ஒரு எழுச்சியான வளர்ச்சி மிகு, ஏன் ஒரு புரட்சி மிகு, அந்த லட்சிய மிகு, அப்படிப்பட்ட கனவுகளை காண வேண்டும். ஏனென்றால் கனவுகள் இல்லையே நனவுகள் இல்லை. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பிலே நாம் வளர்கின்ற சமயத்தில் நாம் மட்டுமல்லாது, நம்முடைய காலகட்டம் மட்டுமல்லாது, சொல்லுவோம் 2014 மட்டுமல்லாது பிறகு வருகின்ற காலமும் பௌர்ணமியாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இந்த சமயத்திலே ஒரு 3 சிறிய சீரான கருத்துக்களை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். முதல் கருத்து, அந்த 2014 பாதம் வைக்கின்ற சமயத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் இந்த வேதம் தெரிய வேண்டும். இறைவன் தருகின்றால் இந்த பரிசை 2014. அனைத்து தினங்களும் அனைத்து நிமிடங்களும் அனைத்து நொடிகளும் அவர் நமக்கு தருகின்ற கொடைகள். இந்த சமயத்திலே ராகு காலம் என்று சொல்லி அழுக்காக பார்க்கக்கூடாது. இறைவன் தந்த காலம் என்று சொல்லி அழகை பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நொடியையும் நாம் மதிக்க வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கின்றார்கள், அந்த சிந்தனையை வர வேண்டும். அப்படி என்றால் இறைவன் படைப்பிலே இருளுக்கும் அந்த ராகுக்கும் அந்த அழுக்குக்கும் இருப்பதற்கு காரணம் இல்லை, அது நாமே வகுத்து கொண்டது, அதை கடந்து போக வேண்டாமா? இவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்த்து இந்த 2014 எழுச்சி மக்களால் நாம் பாதம் வைக்க வேண்டாமா? இது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, ஆச்சரியப்படுவீர்கள், 2014 காலண்டரை மாற்றுகின்றோம். ஆனால் வெறுமனே காலண்டர்களை மாற்றுவதால் மட்டுமே காலங்கள் மாறப்போவதில்லை, ஆனால் காரியங்களை மும்முரப்படுத்துவதால் மட்டுமே நாம் கனிகளை சுவைக்க முடியும். அப்படி என்றால் என்னுடைய யோசனையை பாருங்கள். அந்த முதல் தினம் அந்த ஜனவரி மாதம் 1 மற்ற காரியங்களோடு ஒரு நல்ல காரியம் அன்றைய தினம் செய்ய ஆரம்பிப்போம். வெல் பிகன் ஹாஃப் டன் என்று சொல்வார்கள். இந்த 2013 செய்ய தவறியது, செய்ய விரும்பி செய்யாது போனது, ஆனால் அதே சமயத்தில் 2014 இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அன்றைய தினம் நல்ல காரியத்தை செய்ய, வேறொன்று வேண்டாம். நாம் இருக்கிற அந்த தெருவிலேயே வீதியிலேயே நமக்கு எதிரியாக யாராக இருப்பார், நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையை உருப்படுத்தி இருக்கலாம், அன்றைய தினம் செல்லுவோம், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவோம். அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் நமக்கு தருகின்ற இறைவனுக்கே மகிழ்ச்சி. ஒய் நாட், ஏன் செய்யக்கூடாது? இது ரெண்டாவது. மூன்றாவதுக்கு சொல்லி முடிக்க வேண்டும், புத்தாண்டு சபதம் என்று சொல்லுவார். இவ்வாறாக புதிய ஆண்டிலே பாதம் எடுத்து வைக்கிற சமயத்தில் நான் முன்னதாக சொன்னது போல இந்த 31 எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டோம் என்றால், ஏதாவது ஒன்றோ இரண்டோ அந்த ஆண்டிலே செய்வோம் என்று உறுதி கொள்வோம். எனக்கு மனதிலே வருகிறது அந்த வருகின்ற ஆண்டை திருச்சபையை பொறுத்த மட்டிலே குடும்பங்களுடைய ஆண்டாக சொல்கின்றார். உலக ஐக்கிய நாடுகளுடைய அந்த சபையுடைய சார்பிலே இது குடும்ப வேளாண்மை, ஃபேமிலி ஃபார்மிங் இயர் என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்படி என்றால் நம்ம ஃபார்மிங் செய்ய வேண்டும் தேவையில்லை, ஆனால் குடும்பமாக நமது இல்லத்திலேயே அருகிலேயே இருக்கின்ற ஒரு புதிய மரத்தை நடவோம், அந்த பசுமையை உருவாக்குவோம், இல்லை இருக்கின்ற மரங்களை மேலும் வளர்த்தெடுக்க முனைப்பை மேற்கொள்வோம், உறுதி செய்வோம், அது இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிடாம் அந்த அக்கறையை காட்டுவோம், கருணையை காட்டுவோம், அது நமக்கு சுவாசிக்க அந்த காற்றை ஆக்சிஜனை தர அதற்கு நன்றி செலுத்துகின்றமாக அப்படி செய்வோம். இல்லையா, எனக்கு மனதிலைப்படுவது இரத்த தானம் செய்வோம், ஏதோ ஒன்றோ இரண்டோ முறையோ செய்வோம், 6 ஒரு முறையாக செய்வோம், அல்லது அது முடியவில்லையா கண் தானம் செய்வோம், உடல் தானம் செய்வோம், உறுப்பு தானம் செய்வோம் என்ற அந்த ஒப்பந்தங்களிலே கையொப்பமிடுவோம், ஆண்டு சிறப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. இதற்கு மேலாக நம்முடைய அனைத்து மதங்களும் சொல்கிறது, இந்த சமயத்திலே புதிதாக திருத்தந்தையாக இருக்கின்ற அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கோடிட்டு காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் 2014 என்னுடைய தேவைகளை குறைப்பேன், ஏழைகளுக்கு நேச பாசக்கரத்தை நீட்டுவேன், மாதம் 1 அல்லது 3 ஒரு முறையோ ஒரு நேச பாசக்கரத்துடைய வெளிப்பாடாக ஒரு உதவியை, அது கல்வி நிதியாக இருக்கலாம் அல்லது சுகத்துக்கான சுகாதார நிதியாக இருக்கலாம், மருந்து வாங்குவதற்கான அந்த வசதிக்கான நிதியாக இருக்கலாம் தருவோம் என்று சொன்னோம் என்றால் புத்தாண்டு நிச்சயமாக புத்தாண்டாக இருக்கும். அந்த புத்தாண்டு இறைவுடைய ஆசிரியையும் அரவணைப்பையும் அருளையும் அதற்கான ஆற்றலையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே பெற்றுத்தருவதற்கான ஒரு வருடமாக இருக்கும். அப்படி இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். புத்தாண்டு சபதம் செய்வோம், புதிய மனிதர்களாக சரித்திரம் சமைப்போம், புதிய வானமும் புதிய மண்ணையும் புதிய விண்ணையும் புலந்திட பணி செய்வோம், பயணிப்போம். வாழ்த்துக்கள்.